தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
நம்முடைய தியானத்திற்கென்று இன்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 136:23. வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 136:23.
நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். இன்று நம்முடைய தாழ்வில் நாம் எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, பிலிப்பியர் 4:12 என்ற வேத பகுதி சொல்கிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வாழ்வு மட்டும் வருவதில்லை, திடீரென்று தாழ்வும் வந்துவிடுகிறது. பிரச்சனைகள் வந்து உள்ளத்தை உடைத்து விடுகின்றன. என்ன செய்வதென்று தடுமாறுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான், நம்முடைய தாழ்வில் தான் நம்மை நினைக்க தேவாதி தேவன் நமது மத்தியிலே இறங்கி வருகிறார், நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு அழகிய பழமொழி உண்டு, When you smile, the whole world will smile. But when you weep, you will weep all alone. நீ சிரிக்கும் பொழுது உலகம் முழுவதும் உன்னோடு கூட சிரிக்கும், ஆனந்தப்படும். நீ அழும் பொழுதோ தனித்து அழுவாய். தாழ்வு உனக்கு வரும் பொழுதோ நீ தனித்து அழுவாய். யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டார் என்பது அந்த பழமொழியின் கருத்து. தேவாதி தேவன் சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்யட்டும். வேதம் சொல்லுகிறது 1 Yohanan 4:8, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாயிருக்கும் இந்த தேவன் ஏசாயா 49:15 தமது அன்பை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்க கேட்போம். ஏசாயா 49:15,
ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. அதுதான் அன்பு, அதுதான் தேவனுடைய அன்பு, நம் பரம பிதாவின் அன்பு, இறைவனின் அன்பு, நம்மை உண்டாக்கினவரின் அன்பு. அவர் சொல்கிறார் எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. என் அன்பிற்குரியவர்களே, இந்த தேவன் பூமியில் இறங்கினார், மனு உருக்கொண்டு இறங்கினார். எதற்காக? நம்மோடு தங்கியிருப்பதற்காய், நம்முடைய தாழ்வில் நமக்கு உதவி செய்வதற்காய். நம்முடைய தாழ்வு நேரங்களில், நம்முடைய தனிமை நேரங்களில் நாம் கதறும் பொழுது அதை கேட்டு உடனே உதவி செய்வதற்காய், இதற்காகவே அவர் இறங்கி வந்தாராம். என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்கிறது அவர் அப்படி இறங்கி வருவதற்கு எவ்வளவு பெரிய தியாகத்தை தேவன் செய்ய வேண்டியதாக இருந்தது என்று. பிலிப்பியர் 2:7-8 பார்க்கும் பொழுது வேதம் அங்கே என்ன சொல்கிறது? தேவன் தம்மை வெறுமையாக்கினார், தேவன் தம்மை ஒன்றும் இல்லாமல் மாற்றிக்கொண்டார், மனுஷ சாயலானார், மனுஷ ரூபம் எடுத்தார், சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார். எதற்கு? நம்முடைய தாழ்வில் நம்மோடு பங்கு பெறுவதற்கு. என் அன்பிற்குரியவர்களே, என்னென்ன விதத்தில் அவர் தன்னை வெறுமையாக்கினார் என்பதை குறித்து சற்று நாம் சிந்திப்போமா? முதலாவது, அவருடைய தோற்றத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? 1 தீமோத்தேயு 6:16 என்ற பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, தேவன் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். தேவனை நான் கண்டேன் என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒரு ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். எந்த மனிதனும் சேரக்கூடாத ஒரு பிரகாசமான ஒளியில் எப்பொழுதும் தங்கி இருப்பவர். எசேக்கியேல் 1:26-27 சொல்கிறது, அவருடைய தோற்றம் அக்னி மயமாக இருந்தது, ஜோதி மயமாக இருந்தது என்று. ஒரு மனிதனும் ஊடுருவி சென்று பார்க்க கூடாத பேரொளி அவரை சூழ்ந்திருக்கிறது. இந்த காணக்கூடாத இவர் காணக்கூடியவராக இறங்கி வந்தார், மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பு காணக்கூடாத இறைவன், அதரிசனமான இறைவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணும் இறைவன் மனு உருக்கொண்டு இந்த பூமியில் இறங்கினார். இது சரித்திரபூர்வமான ஒரு உண்மை. அவர் மனுஷ சாயலாக தோன்றிய பொழுது எப்படி தோன்றினார்? வேதம் சொல்லுகிறது, ஒரு மாட்டுக்கொட்டிலில் ஒரு சிறு குழந்தையாக தோன்றினார். லூக்கா 2:12 சொல்லுகின்றன, பிறந்த அந்த குழந்தை கந்தை துணிகளை கொண்டு சுற்றி கிடத்தி இருந்தார்கள் என்று. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 104:2, தேவாதி தேவனுடைய ஆடை பிரகாசமான ஒரு ஒளி, ஒளியையே ஆடையாக தரித்திருக்கும் அவர் பாருங்கள் பூமியில் இறங்கி வந்தார். கந்தை துணியை போர்த்து கொண்டு அனாதை குழந்தையை போல ஒரு மாட்டு கொட்டிலில் படுத்திருந்தார். என்ன தியாகம்! எவ்வளவு தூரம் தன்னை வெறுமையாக்கி இருக்கிறார். வளர்ந்தார், எப்படி வளர்ந்தார்? வேதம் சொல்கிறது, 6:3 மக்கள் அவரை பார்த்து இவன் தச்சன் அல்லவா என்றார். ஆம், ஒரு தச்சனாக வாழ்ந்தார். மத்தேயு 13:55 சொல்லுகிறது, ஒரு தச்சனுடைய மகனாக வாழ்ந்தார், ஏழை தச்சனுடைய வீட்டில் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை நம்மை போலவே சாதாரணமான வாழ்க்கையின் தேவைகள் நிறைந்ததாகவே இருந்தது. யோவான் 4:6-8 உள்ள வசனங்களை பாருங்கள், தாகத்தினால் நிறைந்து எனக்கு தண்ணீர் கொடு என்று ஒரு கிணற்றில் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்த ஒரு ஏழை பெண்ணிடம் கேட்டார். 11:12 சொல்கிறது, ஒரு நாள் வழி நடந்து போன அவருக்கு பசி உண்டாயிட்டான். அங்கிருந்த ஒரு அத்தி மரத்தில் கனி ஏதாவது கிடைக்குமோ என்று தேடி பார்த்தாராம். அத்தனை ஏழ்மை, ஒரு மரத்தில் கனியை தேடி பசியை தீர்ப்பதற்காக வழி தேடும் அளவிற்கு வறுமை. அவரை பின்பற்றி வர மனதாயிருந்த சிலரை பார்த்து அவர் சொன்னார், லூக்கா 9:58, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, விலங்குகளுக்கு குழிகள் உண்டு, ஆனால் எனக்கு தலை சாய்க்க ஒரு இடம் இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் தரித்திரத்தில் வாழ்ந்தார், ஏழ்மையில் வாழ்ந்தார். மனு குலத்தின் வேதனையை சகிப்பதற்காய் எவ்வளவு பெரிய ஒரு தோற்றம்! காணக்கூடாத தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணும் தேவன் எப்படி இந்த உலகில் வாழ்ந்தார் பாருங்கள். தன்னை வெறுமையாக்கினார். இதை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 8:9, ஏன் அவர் அப்படி வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு விளக்கத்தை நாம் பார்ப்போம். நமது நிமித்தம் அவர் தரித்திரரானார். ஆகாய 2:8 வேதம் சொல்லுகிறது, வெள்ளி என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சொல்லும் அந்த தேவன். சங்கீதம் 24:1 படி பூமியும் அதிலும் நிறைவும் என்னுடையது என்று சொல்லும் அந்த தேவன் ஒன்றுமில்லாதவராய் ஒரு பரதேசியைப் போல உலகில் வந்து இறங்கினார், தன்னை வெறுமையாக்கினார், தாழ்மையை மகிழ்ச்சியோடு அனுபவித்தார் நமக்காக. என் அன்பிற்குரியவர்களே, இந்த நிலைமையில் நீங்களும் இன்று இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, புலம்பும் உங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக அவர் தன்னை அப்படி மாற்றிக்கொண்டார். தேவாதி தேவன் தன்னை அப்படி மாற்றிக்கொண்டார், தன்னை வெறுமையாக்கினார், தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தொடர்ந்தார், தன்னை தானே தரித்திரனாக மாற்றிக்கொண்டார். இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் உலாவினார். நம்முடைய தாழ்வில் நமக்கு உதவி செய்ய மனம் கலங்காதிருக்க, ஒருவராவது மனம் கலங்கக்கூடாது. மரித்தார், உயிரோடு எழுந்தார். மத்தேயு 28:20 சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் நான் உங்களுடனேயே கூட இருக்கிறேன், உங்கள் தாழ்வு நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்காய். தாழ்வு நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது செவி கொடுப்பதற்காய். இங்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தன் கைகளை வைத்து அவர் ஆசீர்வதிப்பார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், ஒவ்வொருவருடைய தாழ்வையும் அகற்றுவார். ஹாலலூயா! எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஹாலலூயா! ஹாலலூயா! ஒவ்வொருவருக்காய் தரித்திரத்தை ருசி பார்த்தார். அவருடைய தோற்றம் காணக்கூடாத தோற்றத்தை வெறுமையாக்கினார், எல்லாரும் காணக்கூடியவராக மாறினார். 1 யோவான் 1:1 அவருடைய சீடர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்கள் கண்ணால் அவரை கண்டோம், அவரை நோக்கி பார்த்தோம், அவரை தொட்டு பார்த்தோம் என்று. என் அன்பிற்குரியவர்களே, இன்று இரவு அருகே நிற்கிறார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு தாழ்மையின் குரலையும் கேட்பார், தாழ்மையை நிரந்தரமாய் நீக்குவார். ஹாலலூயா சொல்வோமா? ஹாலலூயா! இரண்டாவது பாருங்கள், தேவனை பற்றி எபிரியர் 7:26 என்ன சொல்கிறது பாருங்கள். முதல் வரியை மாத்திரம் கேட்போம். எபிரியர் 7:26,
பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும்.
பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பூமிக்கு இறங்கி வந்த பிறகு பாருங்கள், மத்தேயு 9:10-12 உள்ள வசனங்களை பாருங்கள், 11:19 பாருங்கள், அவர் பாவிகளுக்கு சிநேகிதனாய் விளங்கினார். எங்கு போனாலும் பாவத்தில் உழலும் மக்கள் அவர் பின்னே ஓடினார்கள். லூக்கா 7:37-39 உள்ள வசனங்களை பாருங்கள், ஆம், பாவிகளின் சிநேகிதராய் வாழ்ந்தார், அவருடைய பாவங்களை போக்கினார், பாவங்களில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதே சமயத்தில் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். யோவான் 8:46 அவர் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பாவிகள் அவரை தொட்டார்கள், பாவிகள் அவரோடு உணவருந்தினார்கள், பாவிகளுடைய பாவங்களை நீக்கினார், புது வாழ்வு கொடுத்தார், மனதார மன்னித்தார், பரிசுத்தம் கொடுத்தார். ஆனால் ஒரு பாவம் அவரை தொட முடியவில்லை. 1 பேதுரு 2:22 சொல்கிறது, அவருடைய வாழ்க்கையில் பாவம் காணப்படவில்லை, பாவம் அங்கு இல்லை. அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து சொன்னார், யோவான் 19:4-6 நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். நீதிபதி ரோம நீதிபதி சொன்ன, என் அன்பிற்குரியவர்களே, இயேசு உங்கள் குரலை கேட்பார், உங்களுக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை கொடுப்பார். அதற்காகவே அவர் இறங்கி வந்தார். தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு பூமியில் இறங்கின பொழுது லூக்கா 3:22 சொல்லுகிறது, அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று. ஆகவே அவர் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டார். அதே வல்லமையை இன்று நமக்கும் தர என் அன்பிற்குரியவர்களே அவர் காத்து நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வரும் பொழுது பரிசுத்தமான இந்த தேவன் உங்களுக்குள் இறங்கி வந்தது போல இருக்கிறது. 24 மணி நேரமும் உங்கள் நெஞ்சிற்குள்ளே சிங்கம் போல அவர் உலாவிக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதன் பிறகு உங்களுக்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அவர் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பார். இதற்காகவே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார், தன்னை தாழ்த்தினார், பாவிகளோடு உலாவினார், பாவிகளுடைய குரலை கேட்டார். என் அன்பிற்குரியவர்களே, நீங்களும் கூட இன்று கேளுங்கள், எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுக்காக மனு உருக்கொண்டு இறங்கி வந்த எங்கள் அன்பு தகப்பனே, தயவு செய்து எனக்கும் அந்த பரிசுத்த ஆவியை தாரும், உமக்குள் இருந்த அந்த ஆவியை எனக்கும் தாரும், நான் பாவத்தில் தாழ்ந்து போகிறேன் என்று கெஞ்சுங்கள் என்று தருவார். இப்பொழுது தருவார். ஒரு பழைய பாடல் இப்படி சொல்கிறது, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. பாவத்தினால் சோர்ந்து போனீர்களா? தாழ்வில் இருக்கிறீர்களா? இன்று உங்கள் ஜபத்தை கேட்பார். ஏசாயா 53:4 அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். தாமே நான் சுமந்து கொள்கிறேன், நான் சுமந்து கொள்ளட்டும், என் பிள்ளைகளுடைய பாடுகளை நான் சுமக்கட்டும், என் பிள்ளைகளுடைய துக்கங்களை நான் சுமக்கட்டும். உலகில் தோன்றிய அத்தனை பேருடைய துக்கங்களையும் பாடுகளையும் நான் சுமக்கட்டும் என்றார். மத்தேயு 8:17 பார்க்கிறோம், ஒவ்வொருடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டார், ஒவ்வொருடைய நோய்களையும் தாமே சுமந்து கொண்டார். உங்கள் தாழ்வில் உங்கள் வேதனையில் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? உங்களுக்கும் உதவி செய்வார். ஒவ்வொருவருக்காய், ஒவ்வொருவருக்காய், நோயில் உழலும் ஒவ்வொருவருக்காய் அவர் சொன்னார், என்னை வெறுமையாகட்டும், நான் வெறுமையாகட்டும், நான் தாழ்ந்து போகட்டும், என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், அவள் சுகம் பெறட்டும் என்றார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் அருகே இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது, எனக்கு உதவி செய்யும், வலியை என்னால் தாங்க முடியவில்லை, நோய் என்னால் தாங்க முடியவில்லை, என் பிள்ளை படும் அவஸ்தை என்னால் தாங்க முடியவில்லை, ஐயோ தாழ்வில் கதறுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கதறும் பொழுது உங்களை தொடுவார். ஒருவராவது கவலைப்படாதீர்கள், சந்தோஷமாயிருங்க.
அன்பான நேயர்களே, ஏலிம் தமிழ் சபையார் வழங்கும் வெளிச்சம் தமிழ் கலை நிகழ்ச்சி வருகின்ற டிசம்பர் 10 சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு 773 நியூ நார்த் ரோடில் உள்ள மவுண்ட் ஆல்பர்ட் வார் மெமோரியல் ஹாலில் வைத்து நடைபெறும். குடும்பத்துடன் வந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாலை 6:45 இருக்கையில் அமரும்படியாக உங்களை பணிவுடன் கேட்டுக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முடிவில் அறுசுவை உணவு வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு விக்கி விக்னராஜா அவர்களை 0212749856 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் FM@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
தந்தையால் போடுமா போடாதது, என் தாயால்